சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 24.
இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடிமைகளால் பற்றி பணிகின்றேன். ஞானகுருவாகிய மைகண்ட தேவருடைய திருப்படிகளை சிமேல் சுற்றி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் நூலுக்கூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற மனவாசகம் கடந்த தேவார் திருப்படிகளை நமப்பி வணங்கி மறந்துவோம். ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தி இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது 36 தத்துவத்திலே கீழிருந்து மேலாக படித்துக் கொண்டு வருகிறோம். பிரகிருதி மாயையிலே உருவாகின்ற 24 தத்துவங்களை விவரங்கள் முழுவதும் படித்தோம். அதற்கு பிறகு அசுத்தமாயிலே இருந்து உருவாகுவதாகிய வித்யா தத்துவங்கள் 7 பெற்று முடித்து இப்பொழுது சுத்தமாயிலே வரக்கூடிய 5 சிவதத்துவங்கள் ஆகிய நாதம் பிந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்கின்ற விவரங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நேராக வாசிக்க தொடங்குவோம்.
சிவத்தத்துவம் முடிஞ்சிச்சுங்க ஐயா. அடுத்தது பாடல் 22. ஐயா உங்களை தவிர வேற யாரோ ஒருத்தர் அன்மியூட்ல இருக்காங்க, யாரும் தெரியல. தயவு செய்து எல்லாரும் மியூட்ல போயிட்டு
எல்லாரும் மியூட் பண்ணியாச்சு ஸ்ரீராம்.
ஆ சரி ஓகே.
சரவணன்
சரி. பாடல் 22. இனி பாசமாகிய ஆணவும் வினையும், ஆணவமும் வினையும் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலமிரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவும் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். பதவுரை.
திருப்பி ஒரு தரம் அந்த தலைப்பையும் பாய்ச்சி பாட்ட வாசிங்க.
இனி பாசமாகிய ஆணவமும் வினையும் பாடல். ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள். பதவுரை. ஆறாறு தத்துவமும் 36 தத்துவங்களின் இயல்பையும் அடைவாக முறையாக சொன்னோம் விளக்கிக் கூறினோம். ஆணவம் கண்மம் மாயை என்ற பாசம் மூன்றனுள் இதுவரை மாயை பற்றி கூறி முடித்தோம். இனி எஞ்சியுள்ள மாறா உயிரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வரும் மலம் இரண்டும் ஏனைய 2 மலங்களின் இயல்பையும் சொல்ல வா, யாம் கூறுவோம் நீ கேட்க வருவாயாக. கூறில் அவற்றை எடுத்து சொல்லுவிடத்து அறியாமை அறியாமையை தருவது ஆணவம் ஆணவ மலமாகும். நீயான உன்னில் வேறாக பிரித்தறிய முடியாமல் உன் இயல்பாகவே நீ கண்டு வருகின்ற சுகதுக்கம் இன்ப துன்பங்களை பயந்து நிற்பது குறியா வினை எதிர்பாராத வகையில் வந்து பொருந்துகின்ற கர்ம மலமாகும் என்று கொள் என்று அறிவாயாக.
போறதுக்கு முதல் நாங்கள் நிக்கிற இடத்தை தெளிவாக தீர்மானித்துக் கொண்டு பொழிப்புரைக்குள்ளே நுழைவோம். 36 தத்துவங்கள் பற்றிய விவரங்கள் சொல்லிவிட்டார். 36 தத்துவங்களும் மாயையினுடைய விளைவுகள் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப படித்திருக்கிறோம். நாங்கள் முப்பொருள் உண்மை என்கின்ற அடிப்படைதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. மூன்று பொருளை உள்பொருளாக சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. அதிலே ஒன்று பதி, அடுத்தது பசு, அடுத்தது பாசம். பதி எப்பொழுதும் ஒன்று, பசு எண்ணில்ல, எண்ணில் அடங்காதவை. பாசம் என்பது மூன்றாக பிரிகிறது. அதிலே ஆணவம், பன்மம், மாயை என்ற மூன்று கூறுகளாக பிரியும் என்று ஏற்கனவே படித்தோம். ஆணவம், கண்மம், மாயையிலே நாங்கள் இதுவரை படித்தது மாயா காரியங்கள் பற்றிய விவரங்கள். நாங்கள் படித்த ஆன்ம தத்துவங்களாகட்டும், வித்யா தத்துவங்களாகட்டும், சிவ தத்துவங்களாகட்டும், மாயா தத்துவத்திலே இருந்து தோன்றுகிற பகுதிகளைத்தான் நாங்கள் இதுவரை படித்திருக்கிறோம். அப்படியானால் பாசத்திலே நாங்கள் மூன்றில் ஒன்று படித்திருக்கிறோம் என்று அர்த்தம். இனி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மற்றைய இரண்டு மலங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மாயை பற்றி விரிவாக நாம் சார்ந்த விஷயம், நாம் இயங்குகிற விஷயம் என்றபடியால் விரிவாக வந்தது. இப்பொழுது என்ன செய்கிறார், அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆணவத்தை பற்றியும் கண்மத்தை பற்றியும் ஒரே பாடலிலே சொல்லுகிறார். பாடல்கள் தொடர்கிறது தெரியாது, இந்த பாடலிலே அந்த ரெண்டு விவரமும் சொல்லுகிறார். ஆணவ மலம் என்ன செய்யும், கண்ம மலம் என்ன செய்யும் என்பதை விவரம் சொல்லுகிற பாடலாக இந்த பாடல் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மாயை முடித்து இப்பொழுது ஆணவமும் கண்மமும் பயிலுகிறோம். இப்படி
ஒரு வாட்டி இந்த பதவுரைய வலது பக்கம் ஒண்டி படிச்சிருங்க. 36 தத்துவங்களின் இயல்பையும் முறையாக விளக்கி கூறினோம். உயிரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வரும் ஏனைய இரண்டு மலங்களின் இயல்பையும் யாம் கூறுவோம். நீ கேட்க வருவாயாக. அவற்றை எடுத்து சொல்லும் இடத்து அறியாமை தருவது ஆணவ மலமாகும். உன்னில் வேறாக பிரித்தறிய முடியாமல் உன் இயல்பாகவே நீ கண்டு வருகின்ற இன்ப துன்பங்களை பயந்து நிற்பது எதிர்பாராத வகையில் வந்து பொருந்துகின்ற கண்ம மலமாகும் என்று அறிவாயாக. இதுவரை 36 தத்துவங்களையும் முறையாக கூறி முடித்தோம். இனி உயிரை விட்டு நீங்காதிருக்கும் ஆணவம், வினை என்னும் இரண்டு மலங்களின் இயல்பினை உனக்கு உரைப்போம். உனது அறிவை மறைத்து அறியாமை தருவது, அறியாமையை தருவது ஆணவம். உனக்கு இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை தருவது நல்வினை தீவினை என இருவகைப்படும் வினையாகும் என்று அறிவாயாக. விளக்கம். ஆணவம், உயிர்களாகிய நாம் அறிவு பொருள். அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ, பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம். நாம் செய்த வினை காரணமாகவே பிறவியும் துன்பங்களும் வருகின்றன என்பதையும் நாம் உணர்வதில்லை. இப்பிறவியிலிருந்து நம்மை எடுத்து காத்து பேரின்பத்துள் வைக்க வல்ல இறைவனது திருவருளையும் நாம் அறியாமல் அதனை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வாழ்கின்றோம். அறிவு பொருளாக இருந்தும் நாம் பிறவித்துயர், வினை, திருவருள் முதலியவற்றை அறியாது இருக்கிறோம். இவற்றை அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அகவிருள். காணும் தன்மையுடைய கண் பொருள்களை காண ஒட்டாதபடி இருள் என்ற பொருள் அக்கண்ணை மூடி மறைக்கின்றது. கண் பொருள்களை அறியாத தன்மை இருளால் உண்டாவது. கண்ணை மறைக்கின்ற புற இருள் போல உயிரோடு பொருந்தி அதனை மறைத்திருக்கின்ற அகவிருள் ஒன்று உள்ளது. அதுவே ஆணவமலம் எனப்படுவது. முன்னே கூறியபடி பிறவித்துயர், வினை, திருவருள் முதலிய அறியத்தக்க பல பொருள்களுள் ஒன்றையும் அறிய ஒட்டாதபடி செய்வது ஆணவ இருளே ஆகும். அறியாமையே அறிவாக தோன்றுதல். புறவிருள் வந்து கண்ணை மறைக்கும் போது கண் செயற்படாது போகிறது. உயிர் கண்ணுக்கு வேறாக இருப்பதனால் அக்கண் செயற்படாமையை கொண்டு அதனை மறைக்கக்கூடிய இருளாகிய பொருள் வந்துற்றது என்று உயிர் கருதி உணர்கிறது. இனி அக இருளாகிய ஆணவமோ உயிரையே மறைத்து நிற்கிறது. அவ்வாறு மறைத்து நின்று அறியாமையை உண்டாக்குகிறது. உயிர் அவ்வறியாமையையே அறிவென்று நம்பிவிடுகிறது. அதனாலேயே தன்னை ஒன்று மறைத்திருக்கிறது என்பதை எவ்வகையினாலும் உணர முடியாமற் போகிறது. உலகில் இருள் வந்துற்ற போது அதனை உணர்ந்து அதனை நீக்கிக் கொள்ள வழி தேடுகிறோம். ஆணவ இருளினால் அறிவு மறைக்கப்படும் போது அம்மறைப்பினை நாம் உணர்வதில்லை. அதனால் ஏற்படும் அறியாமையையே அறிவு என்று நம்பிவிடுகிறோம். அதனாலேயே அறியாமையை போக்கிக் கொள்ள வழி தேடாமல் இருக்கிறோம். ஓர் எடுத்துக்காட்டு கூறினால் இது விளங்கும். ஒரு குடும்ப தலைவர் தமது மனைவி மக்கள் உடன் பிறந்தார் பொருட்டு வாழ்நாளெல்லாம் பாடுபட்டு பொருள் ஈட்டினார். கடைசி காலத்தில் அவர்கள் தனக்கு துணையாக இருப்பர் என்று உறுதியாக நம்பினார். ஆனால் நடந்தது என்ன? அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு வருவாய் இல்லை என்று ஆன பின்னர் குடும்பத்தார் அவரிடம் நடந்து கொண்ட முறையில் அவர் வேறுபாட்டை கண்டார். தனக்கு உரிய மதிப்பினை அளிக்காமல் புறக்கணிக்கும் போக்கினை கண்டார். அவர்கள் கடைசி வரை தமக்கு துணையாய் இருப்பர் என்று நம்பியது எவ்வளவு அறியாமை என்று எண்ணி வருந்தினார். இத்துணை காலமும் அவர் அறியாமையில் இருந்தார். ஆயினும் நாம் அறியாமையில் இருக்கிறோம் என்பதை அவர் உணரவில்லை. அதற்கு காரணம் அந்த அறியாமையே அவருக்கு அறிவாக தோன்றியதுதான்.
நாங்கள் திருப்பி ஒரு தரம் இந்த விளக்கத்தில இருந்து வருவோம். நாங்க விளங்குவோம்.
விளக்கம் படிக்கட்டுமா? விளக்கம். ஆணவம் உயிர்களாகிய நாம் அறிவு பொருள். அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம்.
நாம் விஷயம் சொல்லுகிறார். இப்போ நாங்க படிக்க போவது ஆணவ மலம் பற்றியும் கர்ம மலம் பற்றியும். இந்த மலங்களுக்குள்ளே மூல மலம் என்று சொல்லப்படுவது ஆணவம்தான். அதைத்தான் நாங்கள் மூலமலம் என்றும் இருள் மலம் என்றும் பல வகையாக சொல்கிறார்கள். அதுதான் ஆன்மாவை முதல் முதலிலே பற்றி பின்னாலே கர்மத்தையும் மாயையும் கர்மத்தை விளைவித்து மாயையினுடைய துணை சேர்த்து மும்மலங்களாக செயல்பட வைக்கிறது. இதுதான் நம்முடைய சித்தாந்தம் சொல்லுகிற முறை. ஆணவ மலத்தினுடைய வேலை என்னென்றால் அதற்கு இருள் மலம் என்று பெயர் வைத்ததற்கு காரணம், இருள் எப்படி நம் கண் பார்வையை மறைக்குமோ அதுபோல ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவு திறனை ஆன்மா அறிவு பொருள் என்று நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். விரையும் ஆன்மாவும் அறிவு பொருள், பாசமாகிய மலம் மட்டும் அறிவில் பொருள் என்று படித்திருக்கிறோம். ஆனால் ஆன்மா அறிவில் பொருள் போல செயல்படுகிறதே என்று கேட்டால் அதற்கு காரணம் இந்த இருள் மலம் வந்து பற்றியதுதான் என்பது நம்முடைய பெரியவர்களுடைய முடிவு. ஆன்மாவுக்கு அறிவு இருந்தாலும் அறியாமையும் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் திரும்ப 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 நாங்கள் ஒரே அனுபவத்தை பெறுகிறோம். இன்பம் துன்பம் என்கின்ற ரெண்டு அனுபவத்தையும் திரும்ப திரும்ப பெறுகிறோம். ஒரு பிறவியிலே நாம் இன்ப துன்பப்பட்டு விட்டோம். அறிவுள்ளவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? அந்த இன்பத்துன்பத்திலே இருந்து வெளியிலே வந்து விடுவோம். ஆனால் நாங்கள் வெளியிலே வருகிறோம் இல்லை. திரும்ப திரும்ப சேற்றிலே கால் வைத்தவன் ஒரு காலை எடுத்து அடுத்த கால் அளந்துவது போல அழுந்தி அழுந்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் நம்முடைய அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறது. ஆகவே ஆன்மாக்களாகிய எங்களுக்கு அறிவு இருந்தாலும் அறிவீனமும் சேர்ந்திருக்கிறது என்பதை அவர் விளக்கம் செய்கிறார். அதில் முக்கியமான ஒன்று அவர்கள் சொல்வார்கள், பிறவிகளிலே தொய்ந்து 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 விடுபட வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. பெரும்பாலும் ஒருவருக்கும் வருவதில்லை. வாழ்க்கை பூராகவும் இன்பம் துன்பம் என்ற ரெண்டு அனுபவத்திலே மாறி 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 அடிபட்டு ஒரு வாழ்க்கையினுடைய முடிவிலே எத்தனை தத்துவம் படித்தாலும் சரி சித்தாந்தம் படித்தாலும் சரி வாழ்க்கையினுடைய முடிவிலே இன்னொரு பிறவி நோக்கிய விருப்பத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் மரணிக்கிறோம். ரொம்ப நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, வயது 80-90 வயது வாழ்ந்தவனும் என்ன சொல்லிவிட்டு போகிறான், பேரன் வயிற்றில் வந்து புறக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அடுத்த பிறவிக்கான புக்கிங் நடந்து விட்டு வைத்து விட்டு தான் போகிறார். என்ன காரணம் என்றால் இவ்வளவு துன்பத்திற்கு மேலேயும் நமக்கு பிறவியிலே நாட்டம் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அறிவை ஏதோ ஒன்று மறைக்கிறபடியால் தான் நாங்கள் துன்பம் தருகிற விஷயத்தையே திரும்ப தேடுகிறோம். என்றைக்கு இதுல இருந்து விடுபட வேண்டும் என்று உண்மையான மனநிலை வருகிறதோ அன்றைக்குத்தான் இருள் பாதிப்பில இருந்து நாங்கள் நீங்கியவர்கள் ஆவோம். அதைத்தான் அவர்கள் திருவாசகத்தில இருந்து எடுத்து காட்டுகிறார்கள். பிறவியிலே இருந்து நாங்கள் நீங்க வேண்டும், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று வர வேண்டும். நான் உண்மை என்னுடைய சொற்பொழிவுகளிலே சொல்லி இருக்கிறேன், இந்த இழைப்பு என்பது உங்களுக்கு தெரியும், அனுபவத்திலே மூன்று வகையான இழைப்பு நமக்கு உண்டு. அதிலே ஒன்று உடல் இழைப்பு, அடுத்தது உள்ள இழைப்பு, அடுத்தது உயிரிழைப்பு. மூன்று வகையான இழைப்பு நம்முடைய அனுபவத்துக்கு உண்டு. இதிலே உடல் இழைப்பும் உள்ள இழைப்பும் எல்லாருக்கும் தெரியும், நாம் எல்லோருக்கும் அது அனுபவம் இருக்கிறபடியால் அது தெரியும். கடுமையான ஒரு வேலையை வீட்டிலே தொடர்ந்து செய்கிறோம், செய்தவுடனே உடம்பு களைத்து போயிருக்கிறது. இந்த உடல் இழைப்பை நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல அனுபவித்திருக்கிறோம். அதுபோல உள்ள இழைப்பு என்பது நம்மாலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வாழ்க்கையிலே நம்மை வந்து தாக்குகிறது என்று வையுங்கள். நம்முடைய அறிவாலேயோ அல்லது நம்முடைய புறப்பொருள்களாலே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நம்மை வந்து தாக்குகிறது. அப்படி தாக்குகிற பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற உடனே மனம் களைத்து போய்விடும். இதைத்தான் உள்ள இழைப்பு என்று சொல்கிறோம். மூன்றாவது ஒரு இழைப்பு இருக்கிறது, உயிர் இழைப்பு. அது எல்லாருக்கும் அனுபவமான இழைப்பு அல்ல. நான் சொன்ன உடல் இழைப்பும் உள்ள இழைப்பும் நம் எல்லோருக்கும் அனுபவமானது. அதுல என்ன பிரச்சனை என்றால், அதை எப்படி விளங்க வேண்டும் என்றால், உடல் இழைப்பு வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், இதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உடல் இழைப்பு வந்த உடனே ஏதோ வேலை செய்கிறோம், களைத்து போய்விட்டோம், ஒரு இடத்திலே வந்து உட்கார்ந்து விட வேணும் என்று உடம்பு தோன்றுகிறது, நமக்கு அறிவுக்கு தோன்றுகிறது. ரொம்ப வேலை செய்து கிடைத்தால் ஒரு இடத்துல வந்து உட்கார வேண்டும் அல்லது படுக்க வேண்டும். அப்படி நாம் படுக்கிற இடம் உறுதியான இடமாக இருக்க வேண்டும், அப்பதான் அந்த இடத்துல நான் அமைதிப்பட முடியும். இது களைப்பிலே நமக்கு தெரிகிற விஷயம், உடல் களைப்பிலே தெரிகிற விஷயம். இனி அடுத்ததாக உள்ள களைப்பு, மனம் சோறுகிற பொழுதும் நமக்கு உறுதி தரக்கூடிய ஒருவரை போய் சார்ந்தால் அந்த களைப்பு நீங்குகிறது. அதுதானே இப்ப நாங்கள் இந்த கவுன்சிலிங் எல்லாம் அதுதான், உள்ளம் களைத்து விடுகிறது. அப்ப அந்த களைப்பை நீக்கக்கூடிய ஒருவரை போய் நாம் சார்ந்து அந்த களைப்பை நீக்குவோம். இந்த ரெண்டினுடைய இயல்பும் தெரிகிறது. இப்போ உயிர்களைப்பு என்றால் என்ன என்று கேட்டால், அது நாம எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு அது சாத்தியமாக அனுபவத்துக்கு வருகிறது. ஒரு உயிர் திரும்ப 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 பிறக்கிறது. அதைத்தான் மணிவாசகர் சொல்கிறார், புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி வல்லசுரராகி முனிவராகி தேவராகி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் சொல்லிவிட்டு சொல்கிறார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கிறார். அதிலே வருகிற இழைப்பு என்பது உடல் இழைப்பல்ல, உள்ள இழைப்பல்ல, உயிர் இழைப்பு. மணிவாசகருக்கு அந்த இழைப்பு அனுபவப்பட்டபடியால் சொல்ல முடிகிறது. பிறவிகளிலே பிறக்க பிறக்க இந்த துன்ப அலைகள் அடிக்க 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 உயிர் ஒரு எல்லையிலே களைப்புறுகிற பொழுதுதான் இனி பிறவி வேண்டாம் என்ற நிலைக்கு வரும். அந்த நிலைக்கு வருகிற இடத்துக்கு பேர் தான் களைப்பு. எப்படி உடல் களைத்தவுடனே ஒரு உறுதியான இடத்திலே உட்காருகிறோமோ, உள்ளம் களைத்தவுடனே ஒரு உறுதியானவரை சார்ந்து இழைப்பாருகிறோமோ, அதுபோல உயிர் களைத்ததும் எந்த அசைவும் இல்லாத ஒரு பொருளை சார வேண்டும் என்ற விருப்பம் வரும். அதுதான் இறையை சாருகிற விருப்பம். அதெல்லாம் தானவமலத்தினுடைய பற்றிலே முதல் தெரியாது. ஆரம்பத்திலே எது நமக்கு தீமையோ அதையே நாம் நன்மை என்று நினைத்து கொண்டுதான் எல்லாரும் பிடித்து பிடித்து மயங்கி வாழுகிறோம். இதுதான் ஆணவத்தினுடைய கடும் கொடுமை. மலங்களுக்குள்ளே கடும் மலமாக ஆணவமலத்தை தான் கொள்வார்கள் என்றால் என்ன காரணம் என்றால், ஆன்மாவுக்கு இருக்கிற இயல்பறிவை அது கொஞ்சம் கூட இல்லாமல் பண்ணிடும். ஆன்மாவுக்கு ஒரு அதாவது சிற்றறிவு உள்ள பொருள் தானே, ஆகவே அதற்கு தானாக விளங்கி இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் விளங்காமல் செய்கிற தன்மையினாலே ஆணவம் கொடுமையான ஒன்று. பிறகு அதன் காரணமாக கண்மம் விளைகிறது, பிறகு அது நீங்க மாயை வருகிறது. இதுதான் இந்த தொடர்பு. இந்த தொடர்பிலேதான் ஆணவத்தை இவர் மேற்கண்டவாறு விளங்கப்படுத்துகிறார். திருப்பி அந்த ஒரு பட்டியை பிடித்துக்கோங்க.
உயிர்களாகிய நாம் அறிவு பொருள், அறிவு பொருளாகிய நம்மிடத்தில் அறியாமையும் இருக்கிறது. எவ்வாறெனில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்ற பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு துன்புற்று வருகிறோம். ஆயினும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தோம் என்பதையோ பிறவி நமக்கு துன்பம் தருவது என்பதையோ உணராது இருக்கின்றோம். நாம் செய்த வினை காரணமாகவே பிறவியும் துன்பங்களும் வருகின்றன என்பதையும் நாம் உணர்வதில்லை. இப்பிறவியிலிருந்து நம்மை எடுத்து காத்து பேரின்பத்துள் வைக்க வல்ல இறைவனது திருவருளையும் நாம் அறியாமல் அதனை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் வாழ்கின்றோம். அறிவு பொருளாக இருந்தும் நாம் பிறவித்துயர், வினை, திருவருள் முதலியவற்றை அறியாது இருக்கிறோம். இவற்றை அறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அகவிருள். காணும் தன்மையுடைய கண் பொருள்களை காண ஒட்டாதபடி
இருளை இரண்டு வகையாக நம்முடைய துவக்காரர்கள் ஞானிகள் பிரிப்பார்கள். ஒன்று புறத்திலே தெரிகிற ஒரு இருள், அடுத்தது உயிரை பற்றி இருக்கிற இருள். ரெண்டு இருள் இருக்கிறது. சூரியன் போய்விட்டால் வெளியிலே வருகிற இருள் இருக்கிறது, இது புற இருள். அதுபோல அக இருள் என்றும் ஒரு இருள் இருக்கிறது, அது ஆன்மாவை மறைத்து நிற்கிறது என்று சொல்கிறார் சேக்கரார் சுவாமிகள். பெரிய புராணத்தை பற்றி அதுக்கு பேரிடுகிற பொழுது அந்த ரெண்டு இருளையும் சொல்வார். இங்கே தன் நாமம் கூறின் என்ன, இந்த புஸ்தகத்துக்கு என்ன பெயர் என்று அவர் சொல்ல தொடங்குகிறார். இங்கே தன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டுள். இந்த உலகத்திலே ரெண்டு இருள் இருக்கிறது, ஒன்று புற இருள், அடுத்ததாக இருள். இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டுள் மாந்தர் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கிய இருளை முன்னால் புற இருள் நீக்குகின்ற செங்கதிரவன் போட்பாயும் திருத்தொண்டர் புராணம் என்பார். இந்த நூலுக்கு என்ன பயன் செய்யும் என்றால் அவர் சொல்வார், புறையிருளை எப்படி சூரியன் நீக்குமோ அப்படி பெரிய புராணம் நம்முடைய அகையிருளை நீக்கும் என்பார். இந்த அகையிருள் என்பதுதான் ஆணவம். பெரிய புராணத்தை படித்தால் என்ன நன்மை, அந்த ஆணவத்தன்மை கெடும் என்கிறார். இந்த ஆணவம் என்கின்ற இருள் நம் உயிரை பற்றி உள் நிற்கிற இருள் என்பதை சொல்லுகிறார் பிரயாசி.